சிவகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம அன்றாட உணவில் பயன்படுத்துகிற எல்லா வகையான கீரைகளும் சத்துக்கள் மிகுந்ததாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு சில தாவரங்களில் அதன் இலை, காய், பிசின், பூக்கள் இது எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்கும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு கீரையாக முருங்கைக்கீரை வந்து இருக்குங்க. இன்றைக்கி வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் வேளாண்மை இணை இயக்குனர் திரு முனைவர் பா இளங்கோவன் அவர்கள் முருங்கை சாகுபடி முறைகளும் அதன் பயன்களும் குறித்த பகுதி ஒன்றினை நமது பண்பலையில் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
நம்ம வந்து கீரை வகைகள் அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ கீரை வகைகள்லாம் இருக்குது. அதில் வந்து நமக்கு இரும்பு சத்தோட ரொம்ப மிக உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு கீரையாகவும் பயன்படக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது முருங்கைக்கீரை. இந்த முருங்கை மரங்கள் எப்படி வளர்க்கணும், அதோடய சாகுபடி எப்படி செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பல தகவல்களையும் விரிவான வகைகளில் காஞ்சிபுரம் இணை இயக்குனர் இதை பத்தி விரிவான வகையில கூற இருக்காங்க. நம்ம கேட்கலாமா
சார்? வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேளாண்மை இணை இயக்குநராக இருக்கிறேன். தமிழகம் முழுவதும் உள்ள பகுதிகளில் பசுமை புரட்சி ஏற்படுத்துவதற்குரிய வாய்ப்புடைய ஒரு பயிரான கீரைகளின் அரசன் அப்படின்ற முருங்கையை பற்றி நான் இப்பொழுது தெளிவாக காண்போம். பொதுவாக முருங்கை எல்லா இடத்திலும் சாப்பிடுவதற்கு வந்த ஒரு அருமையான ஒரு கீரை பயிர் தான். இதன் அனைத்து பகுதிகளுமே மனிதர்களுக்கு நிறைய நன்மைகள் செய்கிறது. குறிப்பாக முருங்கையின் இலை, பூ, பிஞ்சு, காய், விதை, முருங்கை பட்டை, முருங்கை பிசின், வேர் முதலியவை மருந்து பொருளால் பயன்படுகின்றன. ஆண்கள் மட்டுமல்ல பெண்களுக்கும் இந்த முருங்கையின் கீரைகள் அந்த வயிற்று வலி என்கிற சூழகத்தை போக்குவதற்கு மிகவும் அற்புதமாக பயன்படுகிறது. இளமையில் சில பெண்கள் சில ஆண்களுக்கு உடல் நலிவாக இருப்பவர்களுக்கு இந்த முருங்கைக்கீரை சத்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. பொதுவாக முருங்கைக்கீரை உடலுக்கு குளிர்ச்சி தருவதாக இந்த வறட்சியை போக்கி மலத்தை இலக்கி முடி துருவதை தடுக்கின்ற அற்புதமான கீரையாகும். முருங்கைக்கீரை அன்றாடம் உணவு சேர்க்கும் பொழுது உடலுக்கு உரம் தந்து கோடையை அகற்றி வயிற்று புழுக்களையும் கொள்கிறது. வாதம், பித்தம், கபம் என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான நோய்களை கண்டிக்கின்ற அற்புதமான குணமுடைய கீரையான இந்த முருங்கையில் பித்த நோய்களுக்கு நிறைய அற்புதமான ஒரு தீர்வு ஏற்படுகிறது. இந்த முருங்கைக்கீரை சாறை பயன்படுத்தினால் காமாலை, கண் எரிச்சல், கண் பித்தல் நோய்களை கட்டுப்படுத்த முடியும். இதே போல காக்கை ஒழிப்பு என்று சொல்லக்கூடிய நரம்பு திரைச்சுள்ளவர்களுக்கு முருங்கைக்கீரை பயன்படும். ரத்த விருத்திக்கு அற்புதமான ஒரு மருந்தாக இருக்கின்ற முருங்கைக்கீரை எந்த உற்பத்தியும் அதிகரிக்கிறது. தாய்மார்கள் இந்த கீரையை தினந்தோறும் சாப்பிடும் பொழுது தாய்ப்பால் அது அதிகமாக சுரக்கிறது. சில நேரங்களில் யாரையும் கீரை விழுந்து அடிபட்டுவிட்டால் அவர்களது ரத்த கசிவு, ரத்தக்கட்டு போன்றவற்றை போக்குவதற்கு முருங்கைக்கீரை இலை சாறை தடவலாம். நல்லெண்ணெய் மற்றும் முருங்கைக் சாறை சேர்த்து நன்கு காய்ச்சி அது சூடி ஆலையுடன் தடவினால் அற்புதமாக தீர்வு ஏற்படுகிறது. இது தவிர சொறி, திறங்கு, ரணக்காயத்திற்கும் இதே மாதிரி உள்ள ஒரு வீட்டிலேயே ரகங்களுடைய அற்புதமான மருந்து ஏற்படுத்தி செய்து அந்த நோயிலிருந்து விடுபடலாம். அடிபட்டு காயங்களுக்கு முருங்கை இலையை வானலில் இட்டு வதக்கி ஒத்தனம் கொடுப்பதும் வழக்கத்தில் உள்ளது. முருங்கை இலையை ஆமணக்கு எண்ணெயில் வதக்கி இடுப்பு வலி, வாதமூட்டு வலி ஆகியவற்றில் ஒத்தனம் தரலாம். பருக்கு மறைவதற்கு கூட முருங்கை இலை சாற்றுடன் எலுமிச்சம்பழத்தை சாற்றையும் கலந்து தடவினால் பருக்கள் உதிர்ந்து விடுகின்றன. முருங்கை இலை சாற்றுடன் மிளகை சேர்த்து அரைத்து அச்சாற்றை நெற்றியில் தடவினால் தலைவலி நீங்குகிறது. மிளகை சேர்த்து கீரை சமைத்து சாப்பிடும் பொழுது மார்பில் உள்ள சளி மற்றும் இரத்த சோகை இவை அனைத்தும் நீங்கி முதுமையில் ஏற்படக்கூடிய தளர்ச்சி மற்றும் ஆண்மை குறைபாடுகள் நீங்குகிறது. இந்த முருங்கைக்கீரையில் உள்ள சத்துகள் குறிப்பாக சொல்லப்போனால் அனைத்து வைட்டமின் சத்துகளும் முருங்கைக்கீரையில் உள்ளது. அதாவது வைட்டமின் சத்துகள் மனிதர்களுக்கு தேவை, அன்றாட தேவை இருக்கிறது. அந்த சத்துகளின் முக்கியமான சிறப்பு என்னவென்றால் தினசரி தேவைப்படுகிறது. கூடுதலாக சாப்பிட்டால் அவை உடம்பிலிருந்து வெளியேற்றப்படும். இத்தகைய நிலைமை இருப்பதால் அன்றாட உணவு கீரையை சேர்ப்பது அவசியமாக இருக்கும் பொழுது ஒரு கட்டு அல்லது ஒரு கைப்பிடி கீரை இருந்தால் போதும். குடும்பத்தின் அனைவருக்குமே நலமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒத்தாசை இருக்கின்ற அந்த முருங்கையை நாம் பலவேறு பகுதிகளில் பலவிதமாக காண்கிறோம். குறிப்பாக இன்று ஆராய்ச்சியின் முடிவாக செடி முருங்கை என்ற ஒரு ரகத்தினை பெரியகுளம் ஆராய்ச்சி மையத்திலிருந்து கண்டுபிடித்து வெளியிட்டிருக்கிறார்கள். இதே போல நமது பகுதிகளிலே உள்ளூர் முருங்கை வகைகள் இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் முருங்கை வந்து நாட்டு முருங்கை என்று ஒரு வகை, பாலமேட்டு முருங்கை என்று இன்னொரு வகை, பால் முருங்கை இன்னொரு வகை, தென்முருங்கை, காட்டு முருங்கை, மூலனூர் முருங்கை, மல்லூர் முருங்கை, யாழ்ப்பாண முருங்கை, தாவகத்தேரி முருங்கை, கொடிக்கால் முருங்கை, விதை முருங்கை, இப்படி பல்விதமாக முருங்கை பல வகையில் பல்வேறு பெயர்களை விளக்கப்பட்டால் கூட அந்த தன்மைகளில் மற்றும் சிறப்புகளில் குறிப்பாக மனிதனுக்கு தேவைப்பட்ட இந்த அஸ்கார்பிகாசினுடைய வைட்டமின் சத்து அதிகம் உள்ள ஒரு அற்புதமான கீரையை நாம் வந்து கண்டிப்பாக கிடைப்பதற்கு ஒரு பொருளாக தான் காயக்கல்ப ஒரு கீரையாக கூட கருதி அன்றாடம் சேர்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து தண்ணியில் கொதிக்க வைத்து அது காற்று பலினாலே போதும். அதன் சத்து அப்படியே உடம்பிற்கு நமக்கு சேர்கிறது. இப்போ நவீன ஆராய்ச்சியின் மேலாக நிறைய ஆய்வுகள் செய்து பலவிதமான மதிப்பு கூட்டும் பொருள்கள் இருக்கக்கூடிய விதவிதமான பயன்பாடு பொருள்களை முருங்கையில் தயாரிக்கிறார். குறிப்பாக சொல்லப்போனால் கோடந்தூர் என்ற ஊரிலே கோடந்தூர் முருங்கை உற்பத்தி நிறுவனம் என்று ஒரு நிறுவனத்தை அமைத்து அவர்கள் முருங்கைக்காயை நேரடியாக வாங்கி விவசாயிகளிடம் வந்து விற்பதற்கும் முருங்கையில் தயாரிக்கும் தேனை விற்பனை செய்வதற்கும் அதில் முருங்கை தோட்டங்களில் தேனி வீட்டில் வைப்பார்கள். அதில் இந்திய தேனி மற்றும் இத்தாலி தேனியில் வைத்து அந்த தேனிக்கு மூலம் கிடைக்கிற தேனை மக்களுக்கு நியமனம் செய்வார்கள். இதே போல முருங்கை நெய் பாலை தயிராக கரைந்து அதில் எடுக்கப்பட்ட நெய் முருங்கைகளை போட்டு பயன்படுத்தும் பொழுது அது அற்புதமாக ஒரு ருச்சியுள்ள ஒரு பொருளாக இருக்கிறது. இதே போல பச்சை கீரை மட்டுமல்லாமல் காய்ந்த கீரைகளும் இன்று கேப்சியல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குப்பைகள் அடைத்து மருந்தாக உண்ணுகிறார்கள். ஜப்பான் போன்ற பகுதிகளில் பல்வேறு விதமான நாடுகளில் குளிர் பிரதேசங்கள்லாம் முருங்கைக்கீரை வளர்வதில்லை. அங்கு உள்ளவர்கள் இந்த முருங்கையின் முகத்தை மறைத்து அதனை இந்த வடிவத்தில் அதாவது மாத்திரை வடிவத்தில் உட்படுவது இந்தியிலும் இந்தியாகும். அவர்களுக்கு தினசரி உணவில் என்ன தேவை என்ற கணக்கீடுகளை வைத்து முருங்கைக்கீரை இலையை அதாவது அதன் ஈரத்தை நீக்கி சத்துக்களை இழக்காமல் ஒரு அற்புதமான ப்ராசஸ் என சொல்லக்கூடிய அந்த மதிப்பு கூட்டும் உத்திகளை கடைபிடித்து அவற்றை பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக முருங்கை இலையினை அங்கக சாட்டு பெற்ற தோட்டங்களில் இருந்து வாங்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்வதனால் அதில் எந்த விதமான ரசாயன பொருள் இல்லாமல் இருப்பது உடல்நலத்தில் இன்னும் அதிகம் வளமாக பேண உதவுகிறது. முருங்கை விதை மட்டுமல்ல முருங்கை பூவும் அற்புதமான ஒரு ருசியான ஒரு பொருளாகும். தினசரி செய்ய உணவிலே பலவிதமாக இந்த முருங்கையை பயன்படுத்தும் பொழுது நமக்கு நிறைய நன்மை ஏற்படுகிறது. குறிப்பாக முருங்கை எண்ணெய் பலவிதமான மருந்துகளுக்கு அற்புதமான ஒரு இணைப்பொருளாக சேர்க்கப்படுகிறது. இந்த முருங்கை பூவை பாலில் போட்டு கொதிக்க வைத்து அதை அருந்துகின்ற அனைவருக்கும் விந்து விருத்து கிடைக்கிறது, உடலில் சக்தி ஏற்படுகிறது. முருங்கையின் புதிய குழந்தைகளுக்கு ரசத்துடன் ஒரு டம்ளர் மோரை கலந்து குடித்தால் அஜீரணம் இந்த ஒழுங்காக யூரின் போகாத பிரச்சனைகள் தெரிகிறது. இது தவிர வந்து கண் எரிச்சல் போக்குவதற்கு இந்த முருங்கை பூவும் நண்ப நன்மை செய்கிறது. பொதுவாக முருங்கையை பிஞ்சு என்று சொல்லி முத்தல் என்று சொல்லி எல்லாம் பிரித்து பிரித்து பார்ப்பார்கள். நாட்டு முருங்கை என்று ஒரு வகை ருசியுள்ளதாகவும் மிகவும் அற்புதமாக இருந்து சொல்வார்கள். ஆனால் இது அனைத்துமே மனிதனுடைய நாக்கும் ருசியில் பல வகையான முருங்கையை சாப்பிடும் பொழுது சில வகையான ருசியை அந்த வாசனை மற்றும் அந்த ருசியினை அவர்கள் அனுபவித்து அதையே வேண்டி வந்து சேர்ந்து ஒரு மனிதனுடைய சுபாவம் இருக்குது. பொதுவாகவே இந்த நீண்டகால மரங்களாக இருக்கக்கூடிய முருங்கைகள் மரமிழையே காய இருக்கிறது. இந்த ஒரு அழகர் சாமி முருங்கை என்று திண்டுக்கல் பதில் ஒரு நண்பர் இதே ஒரு தொழிலாக செய்து அவர் ஒரு குறிப்பிட்ட யாழ்ப்பாணம் முருங்கை மட்டுமா அந்த விதைகளை தயார் பண்ணி அதை வந்து விற்பனை செய்து வருகிறார். தமிழ்நாடு வேளாண் பணிகளத்தில் இந்த முருங்கையின் உள்ள ரகங்களில் இப்பொழுது அந்த பிகேன்னு சொல்லக்கூடிய அந்த முருங்கை ரகங்களை அவர்கள் விதையாக தயாரித்து அதாவது விதை பண்ணைகளை மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தோட்டங்களில் தயார் செய்து அவைகளுக்கு அந்த டிஎஃப் என்ற முறையில் சான்றிதழ் வழங்கி நம்ம விவசாயிகளுக்கு வழங்குகிறாரு. கிட்டத்தட்ட விதையெல்லாம் இன்று 2000 ரூபாய்க்கு தாண்டி விட்டது. இருந்த பகுதியில் நிறைய தேவைகள் இருப்பதால் அந்த விதை முருங்கை உத்திகளும் நல்லதுதான். இதனுடைய எளிதாக முருங்கை சாகு செய்வதற்கு கிளை வைத்து அதாவது போத்து என்று சொல்லக்கூடிய வேறுவிட்ட குச்சிகளை அங்கிருந்து ஒரு பகுதியில் வச்சு அதையே விட நன்றாக காய்த்து உரம் தருகிறது. என்ன குறுகிய காலத்தில் நிறைய காய்கள் பெறுவதற்கு இந்த போத்து முறை மிகவும் உகந்ததான். இந்த நவீன உத்திகள் பாலி ஹவுஸ் என்று வந்துள்ளதால் அதில் கூட நம்ம இந்த மாதிரியான தண்டு பகுதியில் ஒரு 2 அடி அல்லது 3 அடி உள்ள தண்டு பகுதியில் வெட்டி மொத்தமாக உள்ள கம்புகளை களிகளை ரெடி பண்ணி அவைகள் நட்டு வச்சு குறைந்த சூழ்நிலை வைக்கும் பொழுது அந்த மாளிகை வேறுவிடக்கூடிய அந்த ஹார்மோன்கள் இருக்குது அவற்றை பயன்படுத்தினோம் என்றால் எளிதில் வேறுவிட்டு அந்த தரமான ஒரு அற்புதமான மண் நடந்தோடு சேர்ந்த ஒரு கண்டுகளை எடுத்து வைக்கும் பொழுது அவைகள் 100% இழைத்து நமக்கு நன்றி தேர். பொதுவாக முருங்கை தனியாக விதைகளை எந்த விதமான நடவடிக்கை செய்தால் எறும்பு சாப்பிட்டுடும். முருங்கை எண்ணெய்கள் சத்துகள் இருப்பதால் அவைகள் வந்து வெகு விளைவிலேயே கெட்டுவிடும் தன்மை இருக்கனால் முருங்கை விதைகளை வாங்கி வைத்து நாள் கழித்து பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதத்தில் பயன்படுத்த மிகவும் நல்லது. இதற்கென்று தான் தனியாக ஒரு ஒரு அமைப்பாக முருங்கை சாப்பிட்டு சங்கமெல்லாம் அமைத்து இந்த உலகம் முழுக்க இந்த முருங்கை வந்து அனுப்புவதற்கு பலவிதமான பொருள்கள் தெரிவிக்கிறார். குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் மதிப்பு கூட்டு பொருளாக முருங்கை இலை சாதப்பொடி, முருங்கைக்காய் சாதப்பொடி, முருங்கை இலை சூப்பு, முருங்கை காய் சூப்பு, முருங்கை இலை இட்லி பொடி, முருங்கைக்காய் இட்லி பொடி, முருங்கை சாம்பார் பொடி, இவை தவிர முருங்கை சிறுதானிய பொங்கல், முருங்கை பிரியாணி மிக்ஸ், முருங்கை பஜ்ஜி மிக்ஸ், முருங்கை சக்தி மாவு எத்தனை பொருட்கள் வந்துள்ளன. எப்படியாவது முருங்கை செய்கின்ற எண்ணத்திலே இத்தகைய மதிப்பு கொண்ட பொருட்களை இந்த கோடந்தூர் முருங்கை உற்பத்தியாளர் சங்கம் என்பது கரூரில் உள்ள ஒரு அற்புதமான நிறுவனமாகும். வெயில் அதிகம் உள்ள ஊர்களில் முருங்கை நன்றாக இருக்கிறது. பனி உள்ளவர்கள் கூப்பதே இல்லை. எனவே மலைப்பகுதிகளுக்கு முருங்கை உகந்ததல்ல. இதே போல நீர்த்தேங்க பகுதிகளில் நிச்சயமாக முருங்கை சாகுபடி செய்யக்கூடாது. மண்கட்டம் ஓரளவுக்கு 5 அடி இருந்தோம் என்றால் நமக்கு நல்ல ஒரு நீண்ட காலத்தில் நீடித்து நன்மை தரக்கூடிய வகையாக இந்த முருங்கை இருக்கிறது. இந்த கேஎம் 1 என்று சொல்லக்கூடிய குடிமையான மலை ரகமானது புதுக்கோட்டை மாவட்டம் மிக அற்புதமாக நிறைய நன்மை தரக்கூடிய ஒரு வகையாக இருக்கிறது. பொதுவாக முருங்கை மரம் ஒரு வருடத்திலே 300-500 கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த வடிகால் வசதி உள்ள இடங்களில் குறிப்பாக செம்மண் மற்றும் கரிசன் பகுதிகளில் நமக்கு முருங்கை சாப்பிடுவது நல்லதான். செடிகளிலிருந்து விதி எடுத்து விதி முருங்கை என்ற அந்த வகைகள் வந்து விளாத்திக்குளம் பகுதியில் எல்லாம் மிளகாய் உடுப்பை போட்டு அந்த அண்ணா பணிகளை வந்து பெற்று அந்த உயிர் வளர்ச்சி நகரத்தை கேஎம் நகரத்தை பயன்படுத்தினால் இந்த காய்கள் பொட்டையாக இருந்தாலும் விசையாக உள்ளது. விதைத்து மூன்று மாசத்துக்கு பூக்கள் வந்து விடுகிறது. அஞ்சாறு மாசத்துக்கு காய் அறுவடை செய்யலாம். பொதுவாகவே செடி முருங்கைக்கு சிறப்பு தன்மை என்னென்றால் ஆறு மாதத்தில் காய்ச்சி விடும், ரெண்டு வருஷம் வாங்கி இருக்கலாம், பிறகு தேவையில்லை என்று இணைக்கலாம். ஏன்னா எல்லா பயிருடனும் கிட்டத்தட்ட எங்கெல்லாம் சூரிய வெளிச்சப்படுகிறதோ தோட்டங்களில் தோப்புகளில் மற்றும் பழத்தோட்டங்களில் மற்றும் ஒரு திறந்த வெளி பகுதிகளில் வரப்புகளில் வேலை வரங்கள் எங்கு வேண்டுமானாலும் முருங்கை சாகுபடி செய்யலாம். அதற்கு தேவை என்ன என்றால் நீர் தேங்காய் சூழ்நிலையும் ஆடு மாடு கழிக்காமல் பாதுகாப்பு தான். பல பகுதியில் ஆடு மாடு கழித்து எல்லா இடத்தையும் குச்சிகளும் கிளைகளும் மட்டுமே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கீரையாக முருங்கை மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்கள் இருப்பதால் அதுக்கு தடுப்பு வேலைகளை போட்டு ஒரு நீண்ட காலம் பேணக்கூடிய பகுதியில் எல்லாம் ஒரு தற்காலிக அமைப்புகளை செய்தால் நல்லதாக இருக்கும். இதில் குறிப்பாக வந்து முருங்கை பொறுத்த வரைக்கும் வளரும் பொழுது அதனுடைய இலைகள் வந்து சில பூச்சிகள் தகவல் வராமல் இருக்கிறதுக்கு அடியில் வேப்பண்ணா பயன்படுத்தலாம். இந்த இயற்கை வேளாண் முறைகள் செய்யப்படுகிற முருங்கைக்கு பதிப்பு தனியாக இருக்கிறது. இந்த முருங்கைகளை காய வைத்து பதப்படுத்தி இருக்கின்ற நிறைய நவீன கருவிகள் வந்துடும். குறிப்பாக சொல்லப்படும் என்றால் ட்ரையர் சொல்லக்கூடிய கருவிகள் தேனி மாவட்டத்தில் உள்ள தேனியில் உள்ள ஒரு அரசினுடைய மார்க்கெட்டிங் கேப்சூல் ஏற்படுத்தக்கூடிய சில அமைப்புகள் வைத்திருக்கிறார்கள். விவசாயிகள் தன்னுடைய பொருளை கொண்டு போய் அந்த மாத்திரை வடிவத்தில் எடுத்துள்ளதற்கு வாய்ப்பு இருக்குது. முருங்கை காய்க்கும் தண்ணி பார்க்கின்றால் ஒரு பூங்கொத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதில் இருந்து பூக்கள் அடங்கி இருக்கும். இருந்தாலும் ஒரு காய் சாதாரணமே அறுவடை வருகிறது. அப்போ அந்த இதில் வந்து நிறைய ஒரு தேனீக்கள் வாழ்வதற்கு தேனீக்கள் மூலம் மகரம் சேர்க்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் அனைத்து முருங்கை தோப்பு தேனி பெட்டிகள் வைக்கலாம். பொதுவாக ஒரு ஏக்கருக்கு 20 பெட்டி வைக்கலாம். இந்த தேனீக்கள் மகரம் சேர்க்கை மட்டுமல்லாமல் நமக்கு ஒரு அற்புதமாக 45 நாள்களில் கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் தேனை ஒரு பெட்டியில் கொடுக்கும் பொழுது ஒரு ஏக்கர் 20 பெட்டி அதிலே கூடுதலாக ஒரு வருமானம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முருங்கை வைத்து நாம் அந்த விதை முருங்கை மட்டும் தனியாக எடுத்து விற்பனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாத நோய்களுக்கெல்லாம் அது அந்த விதையுடைய பொருட்கள் விதை மூலம் பச்சை விதையை வந்து தேவைப்படக்கூடாது. அதை வந்து பதப்படுத்தி பயன்படுத்தும் பொழுது அது ஒரு நன்மை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இந்த முருங்கை பட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த மனிதர்களுக்கு ஏற்படுகிற இந்த மார்பு சளி மற்றும் இரத்த சோகை இதெல்லாம் போக்குவதற்கு உதவி செய்கிறது. அதற்கு என்ன செய்யணும் என்றால் முருங்கை மேல்பட்டை இடித்து பொடித்து தண்ணீரில் கொதிக்க வச்சு அதனோட தேன் கலந்து சாப்பிடுவேன். நாள் தோறும் 3 நிலைக்கு சாப்பிட்டு விட்டால் நல்ல ஒரு பலனை பார்க்கலாம். இது தவிர நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இவர்களை சேர்த்து கருப்பினாக வைத்திருந்த இந்த பொடியை பயன்படுத்தும் பொழுது வாதனையை போக்குவதற்கு வாய்ப்பு. கைகால் கணுக்கால்கள் ஏற்படும் வலி சுளுக்கு அனைத்திற்கும் முருங்கைப்பட்டையுடைய பயன்பாடு உத்தாசியாக இருக்கிறது. இது தவிர இன்று முருங்கை பிசின் இது ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக இருக்கிறது. தலைவலியை போக்குவதற்கு பாலிலே பிசினை கரைத்து போச்சினால் இந்த தலைவலி நீங்கி விடுகிறது. முக்கியமாக முருங்கை பிசின் தாது விருத்தி லேகங்களில் சேர்க்கப்படுகிறது. முருங்கையின் வேர் விக்கல் காசநோய் கீழ் வாயு முதுகு வலி இத்தகைய நோய்கள் போக்குகிறது. நமது உடலினுடைய அடிக்கடி பசி இல்லாமல் தெரிவிப்பார்கள். அவர்களது முருங்கை பயன்பாட்டு மூலமாக பசி வந்து நல்ல ஒரு உணவு சாப்பிட்டு நல்ல ஒரு செரிமானத்துக்கு தசையாக இருக்கு. இந்த முருங்கைகள் வளர்க்கும் பொழுது நாம் கண்டிப்பாக பாதுகாப்பு செய்வது அவசியம். மண்ணில் உள்ள அதாவது அந்த ஈரப்பதம் ஓரளவுக்கு தலைவர் நீர் பாய்ச்சினால் போதும். சொட்டின் பாசனம் அமைப்பது மிக நன்றாக இருக்கும். பொதுவாக நாட்டு ரக முருங்கை வைப்பதற்கு அதிக அக்கறைகள் இல்லாமல் போத்துகளை வைத்து ஒரு 8 மீட்டர் இடைவெளி நட்டுவிட்டு வாய்க்கால் ஓரங்களில் அந்த வரப்பு பகுதிகளில் இவள் நடலாம். இது தவிர ஜாஃபனா முருங்கை என்று சொல்லக்கூடிய அந்த ரகங்கள் நீண்ட வகையான ரகங்களும் நல்ல மார்க்கெட்டில் ஒரு மதிப்பு இருக்கிறது. முருங்கையில் பழைய சத்து இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த வைட்டமின் ஏ சத்து என்று சொல்லக்கூடிய சத்து பொதுவாக பச்சையாக்கப்படலாம் கீரை சத்தில் இருந்து கொள்வார்கள். முருங்கை கீரை அது விதிவிலக்கு அல்ல. இந்த சத்துக்கள் பார்க்கும் பொழுது நமக்கு இந்த மாவுப்பொருட்களும் அந்த ஒரு முருங்கை கீரையில் இருக்கிறது. முருங்கை பூவிலும் இருக்கிறது. பாஸ்பரஸ் சத்து இருக்கிறது, கால்சியம் சத்து இருக்கிறது. பொதுவாக காய்கள் பார்த்துக்கிட்டால் சோடியம் மெக்னீசியம் வைட்டமின் சி இதையெல்லாம் மிக அதிகமாக இருக்கிறது. இதுவரை கந்தகம் தாமிரம் பொட்டாசியம் மனித உடலுக்கு தேவையான சத்து முக்கியமான பொட்டாசியம் ஆகும். அதுவும் கிடைக்கிறது. இது தவிர வந்து கரோட்டின் என சொல்லக்கூடிய அந்த வைட்டமின் ஏ சத்து முருங்கை இலையில மட்டும் 6,980 யூனிட் இருக்கிறது. இதேமாதிரி வந்து சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாக இருக்கும். அல்லது புரதம் 6.7% இருக்கிறது. கொழுப்பு வந்து 1.7% இருக்கிறது. ஆக மாவு பொருட்கள் 12.5% இருக்கிறது. இந்த பொருட்கள் எல்லாம் சத்து பொருள் மனிதர்களுடைய வாழ்க்கை தினசரி தேவைப்படுவதால் அது அன்றாடம் தேவைப்படும் பொழுது நமக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கிறது. 100 கிராம் இலையை எடுத்துக்கொண்டால் அது வந்து 1.0 நைட்ரஜன் உள்ளது. இந்த நைட்ரஜன் உடலுக்கு தேவைப்படுகிறது. 1 கிராம் நைட்ரஜன் அமினோ அமிலம் பலவாறு இருக்கிறது. அது அர்ஜினைன் கிஸ்டின் லைசின் டிரிப்டோபேன் சிஸ்டின் த்ரியோனைன் இந்த மாதிரி உள்ள அமினோ அமிலங்கள் மிகவும் உடம்புக்கு தேவையானவையா இருக்கு. இந்த பல்வேறு சத்து ஒரே இடத்துல கிடைக்கிற வாய்ப்பு அது குறைந்த சரி கிடைக்கும் வாய்ப்பு பொழுது இதை தருவிடங்கள் என்பதற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்கள் தீட்டி வருகிறது. முருங்கை தோட்டங்கள் அமைப்பதற்கு தோட்டங்களை பண்ணைகள் உற்பத்தி செய்து செடிகளை சிறு அளவில் 1 அடி முதல் 1 அடி வளர்ந்த நாற்றுகளாக வழங்குகிறார்கள். நிறைய பாலிகோஸ் என்ற முறையில் வளர்த்து செடிகள் விநியோகிக்கப்படுகின்றன. எப்பொழுதுமே அந்த முருங்கை வளர்க்கப்படுவதன் முன்னால் இந்த நிலத்தில் நிலப்போர்வையாக பழத்தின் மட்சியத்தை பயன்படுத்தி களைகள் வராமல் பயிருக்கு போராட்டம் இல்லாமல் கிட்டத்தட்ட 40 சென்டிமீட்டர் நீளம் அகலம் அந்த பாலம் உள்ள குழிகளை தோண்டி அதில் 15 கிலோ தொழுவரத்தி இட்டு அந்த குழியில் வந்து விதை போடும்போது அதனுடைய நன்மையான ஒரு பெருக்கத்திற்கு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு ஹெக்டர் பயிர் வேணும்னா ஒரு கிட்டத்தட்ட 60 கிராம் விதை இருந்தால் போதுமா? எல்லா பழத்தோட்டங்களிலும் எல்லா தேயிலை தோட்டங்களிலும் எல்லா தென்னந்தோப்புகளிலும் கூடு பேராக முருங்கை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதால் இன்னும் நிறைய பகுதிகளில் அதை பற்றி இன்னும் சிந்திக்கிறார்கள், ஆனால் செயல்படுத்தி யோசிக்கிறார்கள். குறிப்பாக மிளகாய், வெங்காயம், வெண்டை, தக்காளி, பருத்தி, தட்டைப்பயிறு இந்த பயிர்களும் கூட தோலை பேராக வருகிறது. விதை முருங்கை தேவையான நட்டுவிட்டோம் என்றால் அது பாட்டுக்கு தன்னுடைய பணியை செஞ்சு விடுவோம். செடிகள் ஒரு 75 சென்டிமீட்டர் அதாவது கிட்டத்தட்ட 2.5 அடி நல்லவுடன் நுனியை கிள்ளி விட வேண்டும். இந்த நுனி ஏன் கிள்ளி விட்டோம் என்றால் பக்கக்கிளை அதிகமாவதற்கும் காய்கறி பறிப்பதற்கு எளிதாக இருப்பதற்காக இத்தகைய ஒரு முயற்சி பண்ண வேண்டியிருக்குது. இது தவிர வந்து இது ஒரு தூண்டு சக்தியாக வளர்ச்சி பருவத்திலிருந்து அதை முயற்சிப்பது மாற்றுவதற்கும் கருத்துகிறது. அப்போ ஒரு குறுகிய கால பயிராகக்கூடிய இந்த முருங்கைக்கு உரம் போடலாமா என்றால் உரம் தேவைதான், அதிகமான தேவையில்லை. அதற்கு ஒரு செடிக்கு 40 கிராம் தலைச்சத்து என்ற அளவில் அதற்கு 100 கிராம் யூரியா போதுமானதான். 6 மாதம் வெளித்தான் இட வேண்டும். முதலில் அந்த செடி முருங்கை சாடிவிடுவதற்கு அடிவுரமாக நன்கு மக்கிய தொழுவத்தை போட்டுவிட்டால் அதுவே போதுமானது. இப்போது நமது நிறைய ஆராய்ச்சிக்கு மேலாக மண்புழு உரத்துக்கு நிறைய சத்து உள்ளது என்று அறிந்து அதையும் பயன்படுத்துவதற்கு பரிந்துரைக்கப்படுகிறது. அப்போ ஒரு குழி என்பது ஒரு 1.5 அடி நீளம், 1.5 அடி அகலம் போடும்போது நமக்கு வந்து ஒரு இடைவெளி வரும்போது 3 மீட்டர் இடைவெளியில் செடி முருங்கை பாடு செய்ய வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு ஒரு செடி என்ற விதத்தில் நீளத்தில் அகலத்திலும் பராமரித்து வந்தால் அது நல்ல வளர்ந்திருக்கிறது. இலைவெளியாக தேவைப்படும் இடங்களில் இங்கே ஒரு இலையுடைய வளர்ச்சி குறைவாக இருக்கும் என்றால் அப்பொழுது மட்டும் அந்த எண்ணெய் என்ற பயிர் வளர்ச்சி ஊக்கி பயன்படுத்தலாம். இது பூக்கும் தரம் போடும்போது 4 முறை பயன்படுத்தலாம். காய்கறி பெருக்கத்தை ஒத்தாசையாக இருக்கிறது. இதை 10 நாள் இடைவெளி தெளிக்க வேண்டியது. ஒரு பிளானபீஸ் 1 மில்லியை வந்து 4 லிட்டர் தண்ணீர் கலந்து செலுத்தால் நமக்கு அந்த காய்களுடைய எண்ணிக்கைகள் அதிகப்படுத்த வாய்ப்பிருக்கு. நன்கு வளர்ந்த காய்களை பூத்த 70 முதல் 75 நாட்கள் எடுக்கலாம். ஒரு சாதாரணமாக ஒரு ஹெக்டருக்கு 100 கிலோ என்று கணக்கில் சொன்னால் கூட ஒரு பகுதியில் ஒரு விதமான கிடைக்கிறது. நீண்ட கால ரகமாக வைத்துக் கொள்ளும் அந்த மரம் முருங்கையை தேர்வு செய்யலாம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான மார்க்கெட்டில் உள்ளது. குறிப்பாக மூலூர் பக்கத்தில் ஒரு 3 முருங்கை என்ற ஒரு பெரிய அளவுள்ள வியாபாரம் ஆகிறது. தமிழகத்திலிருந்து இந்த காங்கேயம், வெள்ளக்கோயில் இந்த பகுதிகளெல்லாம் முருங்கை வைப்பொழுது பரந்த அளவிலே ஒரு 30 அடிப்படையிலே ஏற்றுமதியாளர்களாக ஒரு 20 பேர் அங்கே தேர்வு செய்து கொண்டவர்கள் அவர்களே செடியை கொடுத்து நட்டு தருகிறார்கள். அவர்களே அதனுடைய பயன்பாடையே முழுமையாக எங்களையும் கொடுங்கள் என்று காய்கறி வாங்கி செல்கிறார்கள். இன்று வந்து பலவிதமான பயன்பாடுகளுக்கு முருங்கை பயன்படுவதால் நேரடியாக மாம்பே வரை இந்த ஒரு குறுகிய நேரத்திற்கு விமானம் மூலமாக முருங்கை அளவுபடுகிறது. உடல்நலம் பேணுவதற்கு பலவித வழிகள் இருந்தால் கூட காய்கறிகளையும் அற்புதமான இந்த முருங்கை கீரை பயன்படுத்தும் பொழுது நமக்கு செலவு குறைந்து அண்மையான ஒரு உடல் நலத்தை பேணுவதற்கு வாய்ப்பு. ஏற்கனவே சொன்னது போல இன்று முருங்கை கீரையை ஆய்வதற்கு சில இடங்களில் மக்கள் கஷ்டப்படும் என்பதற்காக சில தனியார் நிறுவனங்கள் அந்த இலையை மட்டும் சேகரம் செய்து அதை மட்டுமே பாலித்தீன் வைத்து விற்பனை செய்கிறார்கள். இது வந்து நவீன ஆராய்ச்சி மேலாக நிறைய நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. கீரைகள் மட்டுமல்ல வெங்காயம் கூட உரித்திருப்பதற்கு என்று சிறு அளவில் உள்ள நிறுவனங்கள் வந்து அதை வந்து பதிவு கொடுக்கிறார். டோர் டெலிவரி பணி என்று சொல்லக்கூடிய பணியில் கூட பல இடங்கள் கீரைகள் வந்து தினசரி சப்ளை செய்யப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு முருங்கை இருப்பது ஒரு சிரமமான விஷயமாகும். குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் உள்ள மல்லூர் என்ற ஊரில் வரும்பொழுது நாட்டகத்தின் பேர் மல்லூர் முருங்கையாகும். இதே போல வந்து செம்முருங்கை என்ற ஒரு ரகம் இருக்கிறது. இந்த ரகத்தில் வந்து நம்ம நுனியில் வந்து ஒரு கிளை நுனி இழைக்காமலாம் இளஞ்சி புறமா இருக்கும். இது அதனுடைய இலைகள் வந்து மற்ற கரும் பருத்தியா இருக்கும். வருஷம் முழுது காய்க்குடி தன்மை உள்ள ஒரு மரம். இதை வந்து காட்டு வகை முருங்கை என்று சொல்லக்கூடிய முருங்கைகள் நிறைய குணங்கள் இது வருகிறீங்க. சாவகச்சேரி என்பது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு ரகமாகும். இதே போல வந்து யாழ்ப்பாணத்தில் பிறந்த ரகத்தில் வந்து ஒரு சிறப்பான தன்மையை வியாபாரிகள் சாடு செய்யலாம். காய்கள் கிட்டத்தட்ட 3.5 அடி முதல் ஒரு 3 அடி வரைக்குமே காய் இருக்கிறது. இப்போ நீளமாக இருப்பதால் அதனுடைய தன்மையை பார்த்து கொண்டால் எளிதில் முடியும் தன்னுடைய ஒரு கிளைகள் இருப்பதால் கிளைகள் எளிதாக எடுத்து நம்ம வளர்த்து அவ்வளவு முருங்கையை முறித்தளர்ந்து சொல்வார். இந்த கீரைகளின் அரசனான முருங்கையை அவ்வப்பொழுது முறித்தளர் தான் புதிய தலைவர் புதிய பூக்கள் ஏற்பட வாய்ப்பு. குறிப்பாக நிழலில் இருக்கும் முருங்கை பரவல் தான் காய்க்கும். ஏனென்றால் பொதுவாக வெள்ளை நிற மலர்களுடைய பயிர்கள் புதிய வெளிச்சத்தை விரும்புகின்றன. மா, முருங்கை, எலுமிச்சை முதலிய பயிர்கள்லாம் நுனிப்பகுதியில் சூரிய ஒளிப்பட வேண்டும். அதை தவிர புது கிளைகள் தான் பூ போக்கும். கொய்யாவுக்கு இந்த தன்மை உண்டு. எனவேதான் கவாத்தி என்ற உத்தியை கண்டிப்பாக அனைத்து பேரும் கடைபிடிக்க வேண்டியிருந்தது. முருங்கையை முறித்து வர பழமொழி உள்ளது. இந்த முருங்கை சாகுபடியில் நமக்கு அற்புதமான ஒரு நன்மை பெறுவதற்கு தொடர் கண்காணிப்பு தேவை. சில விதமான பயிர் பாதுகாப்பு உத்திகளில் குறிப்பாக சொல்லப்படால் அடியிலிருந்து இந்த ஒரு அதாவது பாதரி பொன்னாதாகவே வெயில் வேப்பண்ணாக்கு 100 கிராம் 60 கிராம் வரை போட்டு பிறகு கூட ஒரு 2 மாதம் கழிச்சு கூட தொடர்ந்து போட்டு வரும் பொழுது நமக்கு அந்த மண் மூலம் தரக்கூடிய அந்த வேர் பூச்சிகள் வராமல் தடுக்க வாய்ப்பிருக்கிறது. இலையில் ஏதாவது செயல்படுத்தக்கூடிய இளைஞர்கள் புழுக்கள் வந்தால் மற்றும் வண்டுகள் வந்தால் அவைகளுக்கு நம்ம ஒரு வேப்ப எண்ணெய் தெரிவித்து கூட கட்டுப்படுத்தலாம். இன்று வந்து வேம்பு சார்ந்த மருந்துகள் தனியாக பிரித்தறிவிப்பட்டு ஆசாதி டாக்டின் நீமத்தால் லிம்பிசிரின் என்ற பெயர்கள் எல்லாம் வருகின்றன. எனவே அவைகளை நாம் தெளிவாக ஒரு ஏக்கருக்கு அரை லிட்டர் அதற்கு மேல் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. வேம்பும் ஒரு பயனுள்ள பொருளாக இருந்தாலும் அதிகமாக தெளித்து பயிரை பாதிக்கப்பட செய்யக்கூடாது. இந்த முருங்கையில் முக்கியமாக சில தேவைகள் இருக்கு. முருங்கை வாங்குபவர்கள் அதை பச்சை பசியல் இருக்க வேண்டும் என்றும் அதன் வெளிப்புற பகுதி எந்த விதமான சார் வடிவோ ஒரு ப்ரௌன் கலத்தில் உள்ள சேதமோ இருந்தால் வாங்குவதில்லை. குறிப்பாக சில இடங்களில் அந்த பழை என்ற ஒரு கெட்ட தன்மையுடைய ஒரு தாக்குதல் உள்ள பூச்சி தன் முட்டையை விட்டு விட்டு அந்த மறைந்து விட்டு அந்த முட்டைகிட்ட பகுதி மூடப்பட்டு உள்ளுக்குள்ளே அந்த கிளம்புறப்போ அந்த கிளம்புட்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு குழுபாரி வந்த வடி வந்து சிந்தினு அது தரத்தை கெடுத்து அதனால சார் வடிந்து அது சில அழுகுனை வந்து அந்த தரத்தை கெடுவதால் அங்காடியில் அத்தகைய சேதம் உள்ள காய்களை வாங்குவதில்லை. இலைகள் அது காய்கள் லேசு லேசாக அந்த ஒரு நிறம் மாறியிருந்தாலே அதனுடைய மார்க்கெட்டுடைய தன்மை அது வாங்கும் தன்மை குறைந்துவிடுகிறது. இந்த மாதிரியான ஒரு சேதம் வரும் பகுதிகள் எல்லாம் நம்ம சில இந்த பல இயக்கி இணக்குவரத்து புரியும் என்று வந்துடனே இவற்றை கண்டிப்பாக வைத்தாங்க. இது தவிர வந்து மரம் தெளிப்பதற்கு முன்னால் காய்களை கட்டி பண்ணிக்க வேண்டும். பொதுவாக பத்து நாள் கழிச்சு மருந்து வந்து அடித்த பிறகு காய் பற்றி வேண்டும். வேம்பு மருந்து போதுமானவா இருக்கும். குறிப்பாக இவைகள் வருவதற்கு காரணமே முறையான ஒரு பயிர் பாதுகாப்பு உத்திகளை அடிலேயே செய்யாமல் அந்த இதர பகுதியில் இருக்கும் பகுதியில் இருந்தால் அங்கு ஒரு பாதுகாப்பு செய்வது நம்ம தோட்டத்தில் வந்து அது பாதிப்பு உண்டாக்கியது. இது தவிர சில பகுதிகளில் வெள்ளை அஸ்வினி இவையும் வந்து சில சேதங்கள் உண்டாக்குவது கண்கூடாக செய்தாங்க. கரையான் கூட சில பகுதி சேதம் உண்டாக்கியது. அவையால் அந்த சில பகுதியில் தான் பழகுள்ளன. இதுவரை வந்து மிளகாய் தரக்கூடிய பூச்சான மிளகாய்ப்பேன் அந்த இலைப்பேன் கூட முருங்கை பாதிக்கிறது. இதில் குஞ்சுகள் சில இடங்கள் இருக்கும். வந்து இவைகள்லாம் வந்து மிக எளிதில் தாருஞ்சிக்கூடிய பூச்சிகள் அனைத்தையுமே கட்டுப்படுத்துவதற்கும் மற்றது வெள்ளைக்களை கட்டுவதற்கும் நம்ம வேம்பு சார்ந்த வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு பயிர்பாது பொத்திகளுக்கு என்று தனியாக பெரிய அளவிலே முதலீடு செய்வதற்கு பதிலாக இந்த இணக்குவரத்து பொறி விளக்கு பொறி இவைகளை வைத்து இந்த வரத்துக்கு வரக்கூடிய தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்குது. இது தவிர பூ மொட்டு தொலைப்பான் என்று அந்த பூ கொத்தில சில நடுவில் சில நாவை பூச்சிகள் வந்து தாரி வந்து அவைகள் சில சுழகத்தை சாப்பிட்டுவதால் காய் பெருக்கத்தை பாதிக்க வருகிறது. இவைகள்லாம் வந்து ஒரு தீமை செய்கிற ஒரு பூச்சிகளாக கட்டிக்கிட்டு இவைகள் அனைத்தையும் இளப்பருவத்தை கட்டுப்படுவதற்கு இந்த விளக்கு பொறி மற்றும் வேம்புசாந்த மருந்துகள் பயன்பாடு உதவிகரமாக இருக்கும். பொதுவாக நம்ம ஒரு ஏக்கருக்கு முருங்கை செடி வைக்கும் வைக்கும்ன்றால் அந்த பயிர் எண்ணிக்கையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ ஏதேனும் செடி செடிகள் வழங்கிவிட்டாலும் வேரல்கள் நோய் பார்க்கப்பட்டும் அந்த சேர்த்தால் வந்து பயிர் எண்ணிக்கை வந்து அந்த இடத்துல மறுபடியும் அந்த கண்டை வைத்து நம்ம லாபத்தை பார்க்க வாய்ப்பு இருக்குது. இந்த காய்கறிகள் வந்தது என்றால் அந்த காய்களை முழுவதும் தேகனம் செய்து கண்டிப்பாக அந்த பழகி தாக்கப்பட்ட காய்களை தோப்பில் வைக்கக்கூடாது என்று அதில் இருந்தாலும் அடுத்த இனப்பெருக்கம் செய்து அடுத்தடுத்த அந்த ஒரு ஈயானது பெருகி தோட்டத்தை பாதிக்கும். ஒரு வருஷம் காய்ச்சி விடுது என்றால் பிறகு காய்ச்சி பிறகு செடியில் இருந்து தரைமடைந்து ஒரு மூணு அதாவது ஒரு மூணு அடி உயரத்துக்கு வெட்டி விட்டு வெட்டி விடலாம். அப்பொழுது புதிய குற்றம் வந்து மீண்டும் நாலஞ்சு மாதத்துக்கு காய்க்குவோம். இது ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அம்சமாகும். முருங்கை பதவிக்கும் வந்து பொட்டி வெட்டுவதால் நன்மைதான் வந்து தீமை இல்லை. அந்த கிளைகளையும் பயன்படுத்தி வேறு பகுதிகளில் தகுதி பரப்பை அதிகப்படுத்திக்கலாம். இது தவிர வந்து எங்கெல்லாம் பாடவாசி உள்ளதுவாங்க எல்லாம் இந்த தாவரத்துடைய பெருக்கத்திற்காக நம்ம வந்து முயற்சி செய்யலாம். இது தவிர ஆரம்ப காலத்தில் போட்டுமென்றால் தடிப்பேரம் போட்டமென்றால் ஊடுபயிராக முருங்கைகளின் இடையிலே தக்காளி வெண்டை ரெட்டைப்பேர் இந்த போன்ற குறிய வகைகள் போடலாம். புதினாவும் பயன்படுத்தலாம் வள்ளியும் பயன்படுத்தலாம். மண் வளத்துக்கு தகவல் இந்த முறையில் செய்யணும். ஆனால் எந்த செய்தாலுமே உடுபெற ஏற்படும் பயிர்கள் குறிப்பிய காலத்தில் வந்து விடுதல் முருங்கைக்கு பாதிப்பு கிடையாது. இந்த கலைகள் கண்டிப்பாக தோட்டமரத்தில் கடுமையாக தாக்க வாய்ப்பு இருப்பதால் நிச்சயமாக நிலப்பூர்வையாக மூடுபயிர்களை பயன்படுத்துவது அல்லது இந்த பாலித்தீன் மல்சி சீடை பயன்படுத்துவது மிக ஒரு சாத்தியான ஒரு உத்தியாகும். இதற்கு தோட்டக்கலத்திடம் மானியம் வழங்கப்படுகிறது. அவர்கள் சதுரடி கணக்கு வைத்து அவர்கள் வழங்கினார்கள். இதில் குறிப்பாக சில வேணும் முருங்கைக்கு என்று நம்ம தனியாக ஒரு பெரிய அளவில் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பகுதியில் உள்ள விவசாயிகள் ஒரு 20 பேர் பேச குழுவாக சேர்ந்தார்கள் அவர்கள் அரசியல் வணிகால் தோட்டங்களுக்கு அவர்கள் பதிவு செய்து அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த தனியார் நிறுவனங்கள் இன்று நிறைய வந்துள்ளதால் அவர்களுக்கும் நம்ம இந்த பொருள் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எங்கெல்லாம் முருங்கை வளர்க்க வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் விவசாயிகள் ஒன்று சேர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக அங்கேயே ஒரு கலெக்ஷன் வைப்பது வாய்ப்பு. தோட்டக்கலத்தின் மூலமாக இத்தகைய ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் உள்ளக்கூடிய நிறுவன அமைப்புகள் செய்வதற்கும் சேமித்து வைப்பதற்கும் கிட்டங்களை சேமித்து வைப்பதற்கும் குளிரூட்டப்பட்ட வண்டிகளில் முருங்கைக்காய் கொண்டு செல்வதற்கும் மாநிலங்கள் 40% வரைக்கும் வாகனங்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. இவங்களுக்கு சில பிரத்யேகமான ஏற்பாடுகள் செய்து அந்த அந்த கொண்டு செல்லக்கூடிய வாகனத்தின் உள் அமைப்பை சரி செய்து அந்த குளிர்க்கப்பட்ட ஏசி என்று சொல்லக்கூடிய அந்த ஏற்கனவே வசதிகள் செய்தால் அதற்கு மானியம் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான திட்டங்கள் இருப்பதனால் இது வேண்டும் என்று தேவைப்படும் முன்னதாகவே பதிவு செய்து தோட்டக்கலை மூலமாக அனுப்பினால் உயிரிழந்து அனுமதி பெற்று கூட நமது பகுதிகளுக்கு ஒதுக்கீடு செய்து வாங்கி தர வாய்ப்பு. இதை தவிர வங்கிகள் மூலமாக ஒரு ப்ராஜெக்ட் அடிப்படையில் ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கர் என்று தொடரக்கூடிய விவசாயிகள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் அந்த சாகுபடி செலவு அரசு ஏற்கு சொல்வது போல அந்த அனைத்து செலவினங்களுக்கும் நிலம் தயாரிப்பு, குழி தோண்டுதல், வேலி அமைத்தல், உள்ளே அந்த பகுதியில் வந்து பாதுகாப்புக்காக உள்ள முற்பாடு திட்டுதல் மற்றும் வந்து அந்த பொருள்கள் சேமிப்பு பேக்கோஸ் செய்தல் என்ற எல்லா விதமான பணிகளுக்கும் கடன் பெற்று அதற்கு மானியம் வாங்க வாய்ப்பு. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒரு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் இது நேரடியாக கூட வங்கிகள் பெற்றுக்கணும் தபால் வங்கிகள் உதவி மூலமாக இந்த பொருள்களை விற்பனை செய்ய வாய்ப்பு இருக்கு. இது தவிர வந்து ஒரு பகுதியில் உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உற்பத்தி செய்ய வேண்டிய பகுதியில் போய் அவைகளை கொள்முதல் செய்தும் அவைகள் விற்பதற்கும் அரசின் மூலமாக உதவிகள் செய்யப்படுகிறது. ஒரு 25 பேர் 30 பேர் இருந்தார்கள் தலைக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருந்தால் போதுமானது. அடுத்த பகுதியில் உள்ள ஒரு தொழிற்சாலை அமைத்து அந்த முருகை இலைகை வந்து ஒரு கேப்சூல் போகலாம். இதுக்கு அரசு நிறைய உதவி கொடுக்குறேன். இதுக்கு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய இந்த எவ்வாறு செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கெல்லாம் மிகவும் அற்புதமான அமைப்புகள் இன்று வந்துள்ளன. இது குறிப்பாக பெரிய குளம் தோட்டக்கலை கல்லூரியில் முன்னோடி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அதாவது தொழில் முனைவோர் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே இந்த திட்டங்களில் அவர்களுக்கு நிறைய பயிற்சிகளை கொடுத்து முழு ஆதரவு செய்து வருகிறார்கள். இந்த எக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய நிறுவன அமைப்பில் உள்ளவர்கள் எங்கெல்லாம் இந்த ஆர்கானிக் பங்கு இருக்கிறது என்று கேட்டு அவர்களும் அந்த வெப்சைட் சொல்லக்கூடிய அந்த ஒரு கணினி வழி தொடர்பு மூலமாக மூலமாக நமது பொருளை வாங்கி பயன்படுத்துவதற்கு தயாராக உள்ளார்கள். இது தவிர அங்காடிகள் இயற்கை அங்காடிகள் ஆர்கானிக் சாமிக்குரிய பகுதியிலவர்களாம் பொருள் இருக்குது என்றால் வந்து அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் வாங்குவதற்கு வாய்ப்பு நிறைவேற்றி முருங்கை போட்டவர்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் அது பராமரிப்பு நிலை மிக குறைவு தான். 2 முறை வாரத்தில் அல்லது 3 வாரத்தில் தோட்டத்தில் சென்று வந்து இதை பூச்சி போட்டு இல்லாமல் பார்த்து விட்டால் போதுமானது. தானாக காய்களை காய்ப்பதற்கும் அதற்குரிய சொற்றில் பாசனம் வைத்துக் கொண்டு வீட்டிலிருந்தே சொன்னீர் பாசன முறைகளை இயக்கி கூட நம்ம வந்து காப்பாற்றலாம். முருங்கை மரம் அதிகம் தண்ணி தேவையில்லாத ஒரு பயிர், அதான் சிறப்பு தன்மை. அப்போ சில பகுதிகளில் செம்மண் நில பகுதிகளில் வந்து அளவான தண்ணி பாய்ச்சலாக போதும் என்று கொடுத்து நிலப்போரை போட்டுட்டு நிச்சயமாக நம்ம வந்து பாதுகாப்பு அதிகமாக இருக்கிறது. நிலத்தடி நீர் எங்கெல்லாம் குறைவாக இருக்கிறதோ எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் முருங்கை நம்ம நிச்சயமாக தவிர்க்கிறதுக்கு தொற்றில் பாசன அமைப்புகள் உதவிகரமாக உள்ளன. இந்த நீர்ப்பாசன உத்திகளில் முக்கியமாக அந்த அன்றாட தேவையை நன்கு கவனிக்க வேண்டிய உத்தி என்னவென்றால் தினசரி தேவையை அவ்வப்பொழுது வேர்பகுதியில் போடக்கூடிய உத்தி தான் இந்த நுண்ணீர் பாசனம். இதை பல விஷயம் தவறாக எடுத்துக்கொண்டு கேப் என்று சொல்லக்கூடிய நுனி பகுதியிலே ஒரு குழாய்பனை பயன்படுத்தி தண்ணீரை வேகமாக பாய்ச்சி அவர்கள் ஊரெல்லாம் இருக்கிற கலைகளை கிளப்பி தோட்டத்தில் களை எடுத்து காணாமல் போகிறார்கள். ஸோ கலை என்பது ஒரு எதிரி எந்த ஒரு பெயராக இருந்தாலும் அதற்கு செலுத்தக்கூடிய சக்தி அதுக்கு செலுத்தி நீர் அதற்கு இடத்தை அது பயன்படுத்துவதால் நமக்கு நிச்சயமாக வசதி வாய்ப்பு இருப்பதால் இந்த அதிக நீர் பாய்ச்சல் உத்திகளை எந்த பயிருக்கும் செய்யக்கூடாது என்பதுதான் முக்கியமான விஷயம். நீர் தட்டுப்பாடு வருவதற்கு அது முக்கியமான காரணமாக இருக்கிறது. குறிப்பாக சில பகுதியில் உப்பு மண் இருக்கலாம், பிரச்சனைகள் பண்ணிருக்கலாம், நிச்சயமாக அங்கெல்லாம் முருங்கை தாடி செய்யவே கூடாது. ஏனென்றால் முருங்கை மிகவும் பாதிப்பு உள்ளாகக்கூடிய பயிராக இருக்கிறது, உப்பு மண் வராது, இதே போல கார்மெண்ட் சுத்தமாக வராது. ஸோ முருங்கையுடைய தன்மைகள் நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மண்ணை சீர்த்த பண்ணுவதற்கு முயற்சி எடுத்து தொடர்ந்து 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு தக்கை பூண்டை தாடு செய்தால் அந்த தக்கை பூண்டு மூலமாக நமக்கு இன்னைக்கு நிறைய சத்து சேர்த்து மண்ணுடைய அந்த பிஹெச் கார அமிலை சமமாக ஏழு பிஹெச்சில் ஓரளவுக்கு எல்லா மண்ணிலும் எல்லா பேருமே வரும். நாம் போடுகின்ற உரத்தையும் வீட்டுக்கு எடுத்து வாய்ப்பு இருக்கிறது. அதிக அளவில் ரசாயனங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. மண்புழு உரம் போட்டாலே போதுமானது. ஒரு வாரத்துக்கு வருத்தத்துக்கு வந்து 500 முதல் 1 கவரை போடலாம். நம்மளுக்கு தொடர்ந்து உற்பத்தி செய்யலாம் மண்புழு உரங்களை. இது தவிர வந்து நமக்கு தேவைப்படுகின்ற பகுதிகளில் வேப்பம் கொட்டைகளை கிடைத்தனால் அதை வாங்கி அது வேப்பம் கொட்டையை நசுக்கி அம்மையை வச்சு நசுக்கி அவைகள் 1 ஏக்கர் 20 கிலோ வீதம் பயன்படுத்தி அதை வேப்பம் கொட்டையை தாரை ஒரு துணியில் வடிகட்டி துணியில் வைத்து கட்டி ஊற வைத்து 2 நாளைக்கு ஊற வச்சுட்டு தான் தண்ணி மட்டும் எடுத்து வடிகட்டி அடித்தாலும் அது அற்புதம் பண்ணுறாங்க. இப்போ வேப்ப இலை கரைச்சல் என்று சொல்லக்கூடிய அளவில் அதை கூட சேகரம் பண்ணி ஒரு ட்ரம்ல வேப்ப இலைகளை போட்டு வைத்து 2 நாள் ஊற வச்சு தான் தண்ணி மட்டும் எடுத்து பயன்படுத்தலாம்.
சார், முருங்கைக்கீரையின் பயன்களும் அதோடு இல்லாமல் அதை அது நமக்கு எந்த அளவுக்கு சத்துக்கள் கொடுக்குது அப்படிங்கிற பல தகவல்களையும் மேலும் அதை சாகுபடி எந்த மாதிரி செய்தால் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறிய புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
ரொம்ப நன்றி சார். அடுத்த சந்திப்பு சார், என்னுடைய தொலைபேசி என்று சொல்றேன் குறிச்சிங்க. விவசாயிகள் எப்பனாலும் எந்த சந்தேகம் கேட்கலாம். என்னுடைய தொலைபேசி எண் 9 8 4 2 0 0 7 1 2 5 98 420 0 71 25. விவசாயிகள் இது குறித்து எந்த சந்தேகம் எப்படி கேட்கலாம். முடிவில் ஆரம்பம் உதவியான ஒரு வருமானத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான பயிர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டுறது கேட்டது போது செயல்படுங்க அன்பான கோரிக்கை. எனவே அனைத்து விவசாயிகளும் பயிர்த்துறையில் சேர்த்துக்கொள்ளபடி அன்பு கேட்டுக்கொள்ள. நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை காஞ்சிபுரம் வேளாண்மை இணை இயக்குனர் திரு முனைவர் ப. இளங்கோவன் அவர்கள் முருங்கை சாகுபடி முறைகளும் அதன் பயன்களும் குறித்த பல தகவல்களை வழங்கினார். இதன் தொடர்ச்சியை நாளை மாலை 4 மணிக்கு நமது பண்பலையில் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.